நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நம்ம எல்லாரோட விருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வோடு இருக்கிறது. சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோய் இல்லாமல் இருக்கணும். என்னதான் செல்வம் இருந்தாலும் நோய் இல்லாமல் இருக்கிறது அது ஒரு தனி கொடுப்பினை இல்லைங்களா? சரி, இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா மாற்று மருத்துவம் பற்றி எல்லாரும் அதிகமாக பேசிகிட்ருக்குறோம். மாற்று மருத்துவம்னா என்ன, என்னென்ன மருத்துவ முறைகள்லாம் அதில் அடங்குது, விரிவாக பேசுகிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க எம் முருகையன் அவர்கள். இப்ப அவங்க கிட்ட நமக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் சார்.
வணக்கம். என்னுடைய பெயர் முருகையன். கடந்த 8 வருடங்களாக இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் நான் பணியாற்றிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேற ஒரு பயிற்சி நிலையத்தில் எஜுகேஷனல் டைரக்டராக இருந்தேன். அதுக்கு பிறகு நானே ஒரு இன்ஸ்டியூட்டை தொடங்கினா என்ன அப்படிங்கிற ஒரு ஆவலில், அதாவது எதனால் இதை தொடங்கினேன்னு கேட்டிங்கன்னா, இதன் பேர் உள்ள ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை, இந்த கலையை நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை. ஏன் இந்த சப்ஜெக்டை நான் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண பாமர மக்கள் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு மருத்துவ கலை. இந்த கலையை வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா, உண்மையே சொல்கிறேன், இந்திய பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும். ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு சேலரி பீப்புள் திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு பெரிய நோய், நெஞ்சில வலி வருது, அவங்களுக்கு அந்த நோய்களை பற்றிய உண்மையான ரீசன் என்னன்னு தெரியறதில்ல. அகனால் என்ன செய்கிறாங்க, பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹார்ட்டில் வலி அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போன உடனே அவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்னென்னா, ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த ஹாஸ்பிட்டலுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஃபீஸஸ் வந்து 25,000 ஒரு 1,00,000 வரைக்கும் நீங்கள் டெபாசிட் உடனே பண்ணுங்கள், ஐசியூவில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பணத்தை அவங்க வட்டிக்கு கடன் வாங்கி தான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப சீரழிய அந்த குடும்பம். இந்த நிலையிலேருந்து நம்ம நாடு மீளணும்னா எந்தவித ஒரு பைசா செலவு கூட இல்லாமல் நம்ம கையை வச்சே சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டால் ஒவ்வொரு குடும்பமும் மேன்மை அடையும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சப்ஜெக்டை நான் எடுத்துக்கிட்டு இதுக்காக நம்ம வந்து நம்முடைய லைஃப்பை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவக் கலையை எல்லா இடத்துக்கும் பரப்பணும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள, தமிழ்நாடு மட்டும் என்னுடைய நோக்கம் இல்லை, இந்தியா முழுவதும். ஆனால் இப்போ எடுத்துருக்கிறது தமிழ்நாடு, அதுக்கு அடுத்ததாக கேரளா, அதுக்கு அடுத்ததாக மற்ற மாநிலங்களுக்கு போகலான்ங்கிற முடிவில் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெரிய நகரங்களிலும் இதை கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு சிறப்பான பயிற்சி மையம் அமைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இது பண்ணியிருக்கிறேன். அதாவது நான் கடந்த 6 வருஷமாக இந்த பயிற்சியை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும், இந்த பயிற்சி சொல்லி கொடுக்குற காலகட்டத்தில் எனக்கு குறையாக உணர்ந்ததெல்லாம் நிவர்த்தி பண்ணி இப்போ ஒரு சிறப்பான பயிற்சியை கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த காஸ்மிக் ஹெல்த் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுங்கிறத ஒரு நிறுவனத்தை அமைச்சிருக்கிறேன். இதில் முதன் முதலாக நான் ஆரம்பித்தது கோயம்புத்தூரில் தான். குறைஞ்சது ஒரு 3 முகாமாவது நடத்துவேன் பயிற்சி முகாம்கள். இதில் வர்றவங்களுக்கு நான் வந்து இதை வந்து சொல்லிக் கொடுக்குறோம், இந்த அக்குப்பஞ்சர் கலையை சொல்லிக் கொடுக்குறோம். எத்தனையோ இன்ஸ்டியூட் இருக்குது இங்கே, இருந்தாலும் அவங்க சொல்லி கொடுக்கறத விட ஒரு சிறப்பான முறையில், அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்குற அளவுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஹெல்த் எஜுகேஷனை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன்.
சார், இப்போ சொல்லும்போது நீங்கள் மருத்துவ கலை அப்படின்னு சொன்னீங்க. மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக பார்த்தோம்னா அது ஒரு அறிவியல், மருத்துவ அறிவியல்னு சொல்லுவோம். கலைனாக்கா அது ரொம்ப நம்ம அதுலேருந்து அறிவியல்லேருந்து வித்தியாசமாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்லும்போது அக்குபங்க்சர் அப்படிங்கிற மருத்துவ கலை அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
கல்வி கலை அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் எல்லாத்துலேயுமே. அப்போது இதை நான் வந்து ஒரு கலைன்னு தான் சொன்னதை தவிர ஒரு கல்வின்னு சொல்லலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பழகக்கூடிய விஷயம், படிக்கக்கூடிய விஷயம் இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் சொன்னேன், வீட்டுக்கு ஒரு மருத்துவரை இதை கொண்டு வர முடியும். இதே ஒரு வேற ஒரு மருத்துவத்தை எடுத்தோன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அதை பற்றி படிக்கணும், படித்து அந்த படிப்பு நாலெட்ஜி தெரிஞ்ச பிறகு தான் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் நாலெட்ஜி கொடுக்க முடியும். ஆனால் இந்த அக்குப்பஞ்சரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பழகக்கூடிய விஷயம். ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம், ஒரு கார் ஓட்ட கற்றுக்குறோம், அதுக்கு படிப்பு தேவையில்லை, ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். அந்த ஆர்வம், இந்த அக்குப்பஞ்சர் கலையை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருந்தால் போதும், எளிமையாக இதை பழகிக்க முடியும். ஏன்னா இது ப்ராக்டிஸில் பழகக்கூடிய ஒரு விஷயம், இதுக்கு படிப்பே தேவையில்லை. சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா போதும், இதெல்லாம் ஈஸியாக மனசில் பதியும். அதனால தான் இதை ஒரு கலைன்னு சொன்னேன், கல்வின்னு சொல்லாமல். சரிங்களா, இதில் ஒரு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இதை எல்லோரும் படிக்கலாம், எழுத படிக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் படிக்கலாம்.
அக்குப்பஞ்சருங்கிறது தற்பொழுது ரொம்பவும் பிரபலமாயிட்டு வருது. என்ன காரணங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து இதில் பயிற்சி பெற்று நீ இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா?
அதாவது எளிமையான ஒரு மருத்துவம் இது, எந்தவித பண செலவும் தேவையில்லை. அப்படி இருந்தால் தான் பாமர மக்கள்கிட்ட போய் இது சேரும். இப்போ ஒரு எபிபிஎஸ் படிக்கிறோம், பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் இப்போ படிக்க வேண்டிய நிலையில் இருக்குது. ஆனால் சாதாரண மக்கள் இன்றைக்கி ஒரு 5000 மாதம் சம்பளம் வாங்குறவங்க கூட இதை படிக்க முடியும். ஏன்னா இதுக்காக செலவு பண்ணுற பணம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் இந்த மருத்துவத்தை நான் செலக்ட் பண்ணதே.
அருமையான பதிலை கொடுத்தீங்க. இது எங்கே தோன்றியது, எவ்வாறு பரவியது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
இந்த அக்குப்பஞ்சர் அப்படிங்கிற மருத்துவம் இன்றைக்கி நேற்று இல்லை, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றி வளர்ந்த ஒரு மருத்துவம். இது உலக நாடுகளில் பரவலாக தோன்றி இருந்தாலும் முழுமையான மருத்துவமாக ஆக்கப்பட்ட நாடு எதுனா சைனா தான். இது எப்போ முழுமையாகச்சின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னரையே சைனாவில் இந்த மருத்துவத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருந்திருக்கிறாங்க. அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மஞ்சள் அரசன், எல்லோ எம்பரர்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன், அவர் தான் இந்த அக்குப்பஞ்சருடைய தந்தை. அவர் தான் இதை வந்து ஆராய்ஞ்சி ஒரு முழு மருத்துவம் மாற்றி அந்த மருத்துவத்துக்காக புதிய ஒரு முழு நூல், அதாவது இந்த சப்ஜெக்ட் பற்றிய முழு புத்தகத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். அவர் எழுதின புத்தகம் தான் நீஜிங் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கில் ரெண்டு பிரிவாக கொடுத்துருக்கிறார். ஒன்று, பிரபஞ்சம்னா என்ன, பஞ்சபூதங்கள்னா என்ன, பஞ்சபூதங்கள் சக்தி எப்படி செயல்படுகிறது, அந்த பஞ்சபூதங்கள் சக்திக்கும் மனித உயிருக்கும் என்ன தொடர்பு, பஞ்சபூத சக்திகள் எப்படி மனிதனுக்கு கிடைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். அதே அவருடைய இன்னொரு பார்ட் டூவில், மனிதனுடைய அக்குப்பஞ்சர் புள்ளிகள் எப்படி படைக்கப்பட்டிருக்குது, இது கடவுளால் படைக்கப்பட்ட புள்ளிகள், இந்த புள்ளிகள் எங்கெங்கே இருக்குது, அது சம்பந்தப்பட்ட புள்ளி தொடர்கள் என்ன, அதனுடைய சேனல் என்ன, இந்த சேனல்களினால உடல் உள்ளுறுப்புகளுக்கு எப்படி சக்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத விரிவாக எழுதியிருக்கிறாரு. அந்த நூலை பற்றி தகவல் சொன்னபடிதான் அதனுடைய தழுவல்கள் தான் இன்னைக்கு எல்லா ஊர்களிலையும் அதை மாடிஃபிகேஷன் தான் இருக்க தவிர, இதோட மூல நூல் அந்த மஞ்சள் அரசன் சொல்லக்கூடிய அவருடைய உண்மையான பெயர் ஹாங்டி, அவர் எழுதின நீஜிங் அப்படிங்கிற புக்கில் என்னுடைய தழுவல்கள் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும்.
எந்தெந்த நாடுகளில் இப்போ அக்குப்பஞ்சர் ரொம்ப பிரபலம் ஆகிட்டு வருது? உதாரணமாக நீங்கள் சைனாவை சொன்னீங்க, அங்கிருந்து தோன்றியது தான் இந்த கலை அப்படின்னு. ஆசிய துணைக்கண்டில் எந்தெந்த நாடுகளில் இந்த முறை ரொம்பவும் பின்பற்றப்படுகிறது?
இது வந்து சைனாவில் தோன்றி இருந்தாலும் சைனா ஆளுமைக்கு உட்பட்ட எல்லா நாடுகள்லேயும் இது பிரபலம் அடைஞ்சிருக்குது. வடகொரியா, தென்கொரியா, அப்புறம் அந்த ஏரியாவுக்கு அருகாமையில் உள்ள சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் என்ன அமெரிக்காவில் கூட இது நல்லா இருக்குது, ஜப்பான். உலக நாடுகளில் பார்த்தா இந்தியாவை தவிர மற்ற நாடுகள் எல்லார் இடத்துலையுமே இது இந்தியாவுடைய நிலையை விட நல்ல நிலையில் இருக்குது. இந்தியாவில் தான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. காரணம், இந்தியாவுக்கு இது வந்ததே ரொம்ப லேட்டாக வந்திருக்குது. 1993 பிறகு தான் இந்தியாவில் இந்த அக்குப்பஞ்சர் கல்வி, அந்த அக்குப்பஞ்சர் பயிற்சி அல்லது அந்த அக்குப்பஞ்சருடைய விழிப்புணர்வே இந்தியாவுக்கு வந்தது.
சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்யூபங்க்சரில் வந்து பஞ்சபூதங்களை வந்து தொடர்பு படுத்தி பேசுகிறது ரொம்ப அதிகம். இப்போ நம்ம தத்துவ நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன துளி தான் மனிதன், மேக்ரோ காசத்தில் என்ன இருக்குதோ அதுதான் மைக்ரோ காசமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்யூபங்க்சர் வந்து எப்படி இந்த பஞ்சபூதங்களை உள்வாங்கி எப்படி சிகிச்சை முறைகளை வந்து கொண்டு வருது?
பஞ்சபூதங்கள் நான் என்ன சொல்கிறோம், ஆகாயம், நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த பஞ்சபூதங்கள் சக்தி உலகத்தில் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கும்போது அது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது புறத்தே உள்ள பஞ்சம். இதே பஞ்சபூதங்கள் ஒரு உயிருள்ள வரும்போது அது உயிர் சக்தியாக மாறுகிறது. பிரபஞ்ச சக்தி தான் உயிர் சக்தின்னு சொல்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உங்கள்கிட்ட சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் சமையலுக்காக அரிசி பருப்பு தானியங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த அரிசி பருப்பு தானியங்கள் நல்லா டைட்டாக மூடி இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லாயிருக்கும். அதே ஒரு நாள் தவறுதலாக ஒரு ஈரப்பதனான கையோடு அதை அள்ளிட்டோம்னா ஒரு வித்தின் 24 hours புழு உற்பத்தி ஆகிடும். எப்படி அந்த புழு அங்கே வந்தது? யாராவது இந்த புழுனுடைய முட்டை போட்டு விதை போட்டு முளைக்க வச்சாங்களா? இல்லை, நாம் யூஸ் பண்ணுற தானியத்தில் பஞ்சபூத சக்திகளான நீர் சக்தியை தவிர மற்ற சக்திகள்லாம் திணிவுற்று இருக்குது முன்னாடியே. இந்த நீர் சக்தியை மட்டும் நம்ம உலர்த்தி எடுத்துட்டோம். எப்போ இந்த நீர் சக்தி அதோடு போய் சேருதோ அப்போ பஞ்சபூத சக்தியினுடைய திணிவு அங்கே ஏற்பட்டு அங்கே ஓரறி உயிரான புழு உற்பத்தியாகுது. ஆக பஞ்சபூதங்களின் கூட்டு சக்தியே ஓர் உயிர், பஞ்சபூதங்களின் திணிவே ஓர் உயிர். எங்கே பஞ்சபூதங்கள் இருக்குதோ அங்கே தான் உயிர் உற்பத்தியாக முடியும். நம்முடைய உயிர் பரிணாமத்தில் முதன் முதல் உற்பத்தியான உயிர் ஓரறி உயிரான புழு. அந்த புழு தான் நம்ம தானியத்திலையும் உற்பத்தி ஆகுது. ஆக பஞ்சபூத சக்தி தான் ஒரு மனிதனை நல்ல நிலையில், அதாவது நோய்கள் இல்லாத வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தி. அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூத சக்தி சமநிலையில் இருக்கும்போது இந்த உலகத்தில் எந்த அழிவும் கிடையாது. இதில் ஏதோ ஒன்று தன் நிலை மாறி உயரும்போது அது நம்முடைய உயிர் இனங்களுக்கு பெரிய அழிவை கொடுக்குது. இதே நிலை தான் நம்ம உடம்புலையும். இந்த பஞ்சபூத சக்திகள் எப்படி பிரபஞ்சத்தில் எப்படி சமநிலை இருக்கும்போது நல்லா இருக்குதோ, அதே போல் நம்மளுடைய உடலில் இந்த பஞ்சபூதங்கள் சமநிலையில் இருக்கும்போது நமக்கு நோய்கள் என்பதே கிடையாது. இந்த பஞ்சபூத சக்தி ஏதோ ஒன்று உயரும்போதோ தாழும்போதோ அந்த தாழ்வுனுடைய உணர்வு தான் நோயாக வெளிப்படுகிறது. ஆக பஞ்சபூதங்களுடைய சமநிலை எங்கு இருக்குதோ அங்கே நோய்கள் என்பதே கிடையாது. அதை தான் சொன்னாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்.
நல்ல அருமையான ஒரு விளக்கம் சொன்னீங்க சார். இந்த பஞ்சபூதங்கள் சமநிலையில் இருக்கும்போது நம்ம உடலில் எந்த நோயும் இருக்காது. அக்குபங்கச்சரில் முக்கியமாக சொல்கிறது இந்த புள்ளிகள். இப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கும் இந்த புள்ளிகளுக்கும் எந்த விதத்தில் சம்மந்தம் இருக்குது சார்?
இந்த கேள்விக்கு நான் விடை சொல்லணும்னா, நோய்கள் நமக்கு எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொன்னால் அது உங்களுக்கு ஈஸியாக விளங்கும்னு நினைக்கிறேன். நமக்கு நோய்கள் ஏன் ஏற்படுகிறது? நாம் அன்றாடம் இயங்குகிறோம். ஒரு 3 நாள் சாப்பிடாமல் இருங்க, மறுநாள் உங்களுடைய இயக்கத்தை உங்களுடைய ரொட்டீன் வேலையை செய்ய முடியுமா? முடியாது. அப்போ நம்ம சாப்பிட்டா தான் நம்மளால் இயங்க முடியும். அப்போ நாம் இயங்குறதுக்கு, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள நம்முடைய வேலைகளை செய்கிறதுக்கு உணவு நமக்கு சக்தி அளிக்கிறது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பு உள்ள கழுத்துக்கு கீழே அடிவயிற்றுக்கு மேலே 24 மணி நேரமும் நம்முடைய உள்ளுறுப்புகள் இயங்கிக்கிட்டே இருக்குது. அந்த உறுப்புகள் நம்மளுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் இயங்குகிற உறுப்புகள். அதனால தான் அதுக்கு தானியங்கி உறுப்புகள், தானாக இயங்கக்கூடிய உறுப்புகள்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தானியங்கி உறுப்புகள் 24 மணி நேரம் இயங்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி இடைவிடாமல் இருந்தால் தானே இயங்க முடியும். அந்த சக்தி தான் நம் உடலிலேயே உற்பத்தியாகக்கூடிய உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி நம்ம உடம்புல கருமையத்தில், அதாவது மூலாதாரத்தில் உற்பத்தி ஆகுது. இந்த உயிர் சக்தி தான் நம்முடைய உள்ளுறுப்புகளான தானியங்கி உறுப்புகளுக்கு போய் சேருது. அப்படி போய் சேரும்போது அந்த உறுப்புகளுக்கு தேவையான உயிர் சக்தியினுடைய அளவு குறைபட்டதுன்னா அந்த உறுப்பு அதனுடைய வேலையை முழுமையாக செய்ய முடியறதில்லை. அவ்வாறு முழுமையாக செய்ய முடியாத போது அந்த உறுப்பு உணர்த்தும் உணர்வு தான் நோய். நம் உடலில் உள்ள உள்ளுறுப்புகளுக்கு தேவையான உயிர் சக்தியினுடைய அளவு குறையும் போது அந்த உறுப்பு அதனுடைய வேலையை முழுமையாக செய்ய முடிவதில்லை. அவ்வாறு செய்ய முடியாத போது அந்த உறுப்பு உணர்த்தும் உணர்வுதான் நோய். அப்போ நோய் வர்றதுக்கு காரணம் என்ன? நம் உடலில் ஏற்படக்கூடிய சக்தி குறைபாடு. அந்த சக்தி குறைபாடு இல்லைன்னா நோய்கள் என்பதே கிடையாது. அப்போ இந்த சக்தி குறைபாடு ஏற்படும் போது அதை எப்படி சமன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் அதை சமன் செய்யறதுக்குன்னே நம்ம உடம்பில் இந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகளை அமைச்சிருக்கிறார். இது இறைவனால் படைக்கப்பட்ட புள்ளிகள். இது இடையில யாரோ தோன்றி கண்டுபிடிச்ச புள்ளிகள் அல்ல. இது கடவுள் நம்மளை படைக்கும் போதே, நமக்கு மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகள் இருக்குது. அந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகள் அது தேவைப்படும் போது பிரபஞ்சத்தில் உள்ள சக்தியை கிரகிக்கிற தன்மை இருக்குது. இந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகள் தானாகவே இயங்கி பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை கிரகிச்சு எந்த உறுப்புக்கு சக்தி குறைபாடு ஏற்படுகிறதோ அந்த உறுப்புக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது. இந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகள் படைத்தது கடவுள். அது எதுக்காக படைத்தாரு? எப்பெல்லாம் நம்ம உடல் உறுப்புகளில் சக்தி குறைபாடு ஏற்படுதோ அதை சமன் செய்வதற்காக அந்த புள்ளிகளை படைத்து அந்த புள்ளிகள் பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூத சக்தியை கிரகிச்சு கொடுத்து எந்த உறுப்புக்கு சக்தி குறைபாடு ஏற்படும் போது அதுக்கு சமன் செய்கிறதுக்காக இந்த புள்ளிகளை படைச்சிருக்காரு. அப்படின்னா நோய்கள்ங்கிறதே இருக்கக்கூடாது இன்னைக்கு. ஆனால் அப்படி இல்லையே, நோய்கள் தானே ஜாஸ்தி இருக்குதே. எதனால் அந்த புள்ளிகள் ஒன்று, இப்போ பிறக்கிறவங்களுக்கு அந்த புள்ளிகள் இல்லையா அல்லது அந்த புள்ளிகள் வேலை செய்யலையா அப்படின்னு பார்த்தா, இறைவனுடைய படைப்பில் எப்போவுமே யாருக்கும் குறை வைக்கப்பட்டார். அவர் படைக்கிறத ஒழுங்காக தான் படைச்சிருக்கிறாரு. ஆனால் அதை நம்ம சரியாக இயங்க விடாம தடுத்துட்டோம். எப்படி தடுத்தோம்? நாம் உண்ணும் உணவு பழக்கத்தாலும் இயற்கைக்கு புறம்பான பழக்க வழக்கங்களினாலும் அந்த புள்ளிகள் தான் செய்யும் வேலை திறனை இழந்து விட்டன. உண்ணும் உணவு பழக்கம்னா என்ன? காலையில் சாப்பிட்றோம், காலையில் சாப்பாடே உணவு சரியாக ஜீரணமாகலை. மத்தியானம் என்ன செய்கிறாங்க? நல்ல மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பிடிச்சதாக வச்சுருக்கிறாங்க. ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றாங்க. என்ன செய்வீங்க? அட, மட்டன் குழம்பாக இருக்குது, நமக்கு பிடிச்சதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? போய் உட்காந்து அதையும் சாப்பிட்டுக்கிறோம். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிறோம். அப்போ முன்னாடி சாப்பிட்ட உணவே ஜீரணமாகாமல் அது அஜீரணத்தோடு நிற்கிது. அதுக்கு மேலேயும் இது மேலேயும் உணவு போடும்போது அது சுத்தமாக ஜீரணிக்கப்படாமல், இந்த ஜீரணிக்கப்படாத உணவுகள் அனைத்துமே நம்ம உடம்பில் கழிவுகளாக செல்களில் திணிக்கப்படுகின்றன. இப்படி கழிவுகள் செல்களில் திணிக்க 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 இந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகளும் எங்கே இருக்குன்னா அந்த செல்களில் தான் இருக்குது. அப்போ அந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகளை சூழ்ந்து இந்த கழிவுகள் மூடிவிடுது, அது இயங்க விடாமல் தடுத்துடுது. அதனால் அது ஃப்ரீயாக இயங்கி பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பஞ்சபூத சக்தியை கிரகிக்கிற தன்மையை இழந்து விட்டன. அவ்வாறு சக்தி இழந்த கிரகிக்கும் தன்மை இழந்த புள்ளிகளை மறுபடியும் கிரகிக்கும் தன்மை அடைய நிலையை கொண்டு வரும் சிகிச்சை தான் இந்த அக்குப்பஞ்சர் சிகிச்சை.
ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். தற்போது இது வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு அல்லது பிரபலமாகறதுக்கு என்ன காரணம்? ஏன் மக்கள் வந்து இதை வந்து இப்போ விரும்பி வர்றாங்க?
எங்கே விரும்பி வர்றாங்க? விரும்ப வைக்கிறோம். அதாவது அக்குப்பஞ்சர்னா என்ன, ஊசி குத்திங்களா? ஐயோ, அது வேண்டாம். ஆனால் இதை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டவங்க இதை தேடி வராங்க. ஆனால் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இன்னும் அந்த மக்களுக்கு அக்குப்பஞ்சரை பற்றிய விழிப்புணர்வு போய் சேரல. கரெக்டாக சொல்லணும்னா 10% பீப்புள் கூட இந்த அக்குப்பஞ்சரை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. இன்னும் 90% விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது இந்திய நாட்டில் பாக்கி இருக்கு. ஆனால் அதை முறையாக செய்யணும். அதை முறையாக செய்தால் கண்டிப்பாக அதை எப்போ அதை 100% விழிப்புணர்வு நம்ம நாட்டில் ஏற்படுதோ அப்போது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்திய பொருளாதாரம் மேலோங்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்கிற செலவில் 50% எதுக்காக செலவு பண்ணுறோன்னா மருத்துவத்துக்காக தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சாதாரணமாக ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்க, அவங்களுடைய ஒரு மாதத்தினுடைய வருவாயில் எவ்வளவு மருந்து மாத்திரைகளுக்காக இல்லை ஹாஸ்பிட்டலுக்காக கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். குறைஞ்சது 40-50% அதுக்காக செலவு பண்ணுறாங்க. அப்போ அந்த 40-50% வருவாய் மிச்சப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதாரத்தில் உயரும். ஒவ்வொரு குடும்பம் பொருளாதாரத்தில் உயர்ந்ததுன்னா ஒரு கிராமம் உயரும். ஒரு கிராமம் உயர்ந்ததுன்னா ஒரு நகரம் உயரும். ஒரு நகரம் உயர்ந்ததுன்னா ஒரு மாநிலம் உயரும். பல மாநிலங்கள் உயர்ந்ததுனா நாடு உயரும்.
இதே நோக்கோடு உடற்பயிற்சி முறைகள், யோகா, இயற்கை மருத்துவம், நீங்கள் சொல்கிற கருத்தை ஒட்டி தான் அவர்களும் சொல்கிறார்கள். அப்போ எதை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க?
அதாவது உடற்பயிற்சி, யோகா, மற்ற மருத்துவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, இயற்கை மருத்துவங்கள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் செய்தால் பலன் கிடைக்கும், அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்ய முடியாது. யோகா செய்கிறோம், யோகா செய்கிறவங்களுக்கு பலன் கிடைக்கும். அதுவும் வந்து ப்ரிவென்ஷன், நோய் வந்த பிறகு யோகாவில் தீர்றதுங்கிறது கொஞ்சம் கம்மி. நோய் வருவதற்கு முன்னாடி வருமோன் காப்போம் அப்படிங்கிறது ஓகே, ஆனால் வந்த பிறகு யோகாவில் நான் செய்து இந்த நோயை நான் தீர்த்துக்கிறேன்னா அது கொஞ்சம் சிரமமான காரியம். அதே இந்த அக்குப்பஞ்சரில் வருமுன்னும் காக்க முடியும், வந்த பிறகும் தீர்க்க முடியும். அதான் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் ஒரு நோய் வருது, வருவதற்கு 5 வருடங்களுக்கு முன்னதாக இந்த அக்குப்பஞ்சரில் உங்களுக்கு இந்த நோய் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டறிய முடியும். அப்படி வரத்துக்கு முன்னாடியே காத்துக்கணுன்னாலும் காத்துக்கலாம். அல்லது வந்த பிறகு இது வந்துடுத்து என்ன பண்ணலாம், சரி ஓகே டோன்ட் வரி பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட், அடுத்தது ட்ரீட்மெண்ட். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது யோகாவில் இல்லை. வருமோன்னு காக்கலாம். அதனால் எல்லா மாற்று மருத்துவத்தை விட, அதாவது உடல் நலம் சம்பந்தப்பட்ட எல்லா சப்ஜெக்டை விட அக்குபஞ்சர் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது.
சரிங்க சார், இப்போ இந்த மருத்துவ முறை பற்றி நல்ல விளக்கம் சொன்னீங்க. அக்குபங்கச்சர் புள்ளிகள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அக்குபங்கச்சர் அப்படிங்கிறதுக்கும் அக்குப்ரெஷர் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்?
அக்குபங்கச்சர், அக்குப்ரெஷர், தொடு சிகிச்சை, இது மூணுமே ஒரே ஃபேமிலி தான். இதில் கையாள போகிற புள்ளிகள் எல்லாமே ஒன்று தான். அக்குப்ரெஷரில் எந்த புள்ளியை தூண்டணும்னு நினைக்கிறோமோ அந்த புள்ளியை அழுத்தம் கொடுத்து தூண்டுறோம். அதே புள்ளியை ஊசி வச்சு தூண்டுனா அது அக்குபஞ்சர். அதே புள்ளிய தன்னுடைய விரலால லேசா தொட்டு அதை தூண்டுனா அதுக்கு டச் ஹீல் அல்லது தொடு சிகிச்சை. ஆக தொடு சிகிச்சை, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் எல்லாமே ஒரே ஃபேமிலிக்குள்ள வர்றது தான். கையாளும் முறை வேறு, ஆனா ட்ரீட்மெண்ட் ஒன்று தான், அதுல கிடைக்கிற பலனும் ஒன்று தான். சரிங்களா?
சரிங்க சார். இதுல வந்து எல்லா நோய்களையும் தீர்க்க முடியுமா அக்குபஞ்சர் மூலமா?
உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி தான், எல்லாரும் கேட்குற கேள்வி தான். எடுத்த உடனே இந்த மருத்துவத்தினால எல்லா நோய்களும் தீர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் ஒன்று சொன்னேன், நோய்கள் என்றால் என்னன்னு சொன்னதுக்கு காரணம் சொன்னேன். என்ன சொன்னேன்? நோய்கள் உருவாததற்கு காரணம், அடிப்படை காரணம் சக்தியினுடைய குறைபாடு. இந்த சக்தியை கொடுக்குற வேலையை செய்கிறது தான் இந்த அக்குபஞ்சர். அப்போது சக்தியை கொடுத்து விட்டால் நோய்கள் என்பதே கிடையாது. அப்போ நோய்கள் என்பதே கிடையாதுன்னா எந்தெந்த நோய்களை தீர்க்கலாங்கிற கேள்விக்கு இடமே இல்லை. காரணம் என்னன்னா, எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடியது இந்த அக்குபஞ்சர். நோய்களுக்கெல்லாம் காரணம் சக்தி குறைபாடு. அந்த சக்தி குறைபாடை சமன் செய்யக்கூடிய வல்லமை படைத்தது இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். அப்போ நோய்கள் பிரிச்சே பார்க்க வேண்டாம், எல்லா நோய்களும் தீர்க்க முடியும்.
பஞ்சபூதங்கள்லேருந்து கிரகிக்கக்கூடிய அந்த தன்மை தான் நமக்கு நோயெல்லாம் பாதுகாக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ தொடுகிற அந்த சிகிச்சை மட்டுமே போதுமா அல்லது வேறு மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்குமா, அதனால் பக்க விளைவுகள் ஏற்படுமா, எப்படிங்க?
பக்க விளைவுகள்ங்கிறது ஏதோ ஒரு மருந்தையோ அல்லது உணவையோ நாம் சாப்பிடும்போது அந்த சாப்பிட்ட உணவானது மருந்தானது எதிர் விளைவை கொடுக்கும், அதுதான் பக்க விளைவு. ஆனால் இந்த மருத்துவத்தில் நாம் எதை கொடுக்குறோம்? சக்தியை தான் கொடுக்குறோம். எங்கே சக்தி குறைபாடு ஏற்படுக்குங்கிறத பார்த்து அந்த சக்தியை அந்த உறுப்புக்கு கொடுக்குறோம். அது அதிகமாகவும் எடுத்துக்காது, கம்மியாக இருந்ததுன்னா அதிகமாக கேட்கும். நம்ம ஒரு புள்ளியை தொடுறோம், அந்த புள்ளி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற அதுக்கு தேவையான சக்தியை கிரகிக்கும். கிரகிச்சு அது தேவையான அளவுக்கு வந்ததுன்னா அந்த புள்ளி ஒர்க் பண்ணாது, அப்படியே நின்றுடும். சக்தி குறைபாடுங்கும் போது அங்கே மருந்து மாத்திரை இல்லைங்கிறது கொஸ்டின் வந்த பிறகு எதிர்விளைவுகளும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பக்க விளைவுகள் ஒரு சிறு அளவு கூட இல்லாத ஒரே ஒரு மருத்துவம் அக்குபஞ்சர் மருத்துவம் தான்ங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறேன்.
உங்களுடைய பயிற்சியில் இதை கலந்து கொள்வதற்கு ஏதாவது குறைந்த கல்வி தகுதி ஏதாவது உண்டா, வயது ஏதாவது?
எங்களுடைய பயிற்சி கலந்துக்கிறதுக்காக கல்வி தகுதியும் தேவை, கல்வி இல்லாமலும் இருந்தாலும் எடுத்துக்கிறோம். எப்படின்னா அதை ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்கிறோம். வீட்டுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லோருக்கும் இந்த மருத்துவக் கல்வி போய் சேரணுங்கிறதுனால எழுத படிக்க தெரிந்த அனைவருக்கும் இந்த கல்வி சொல்லிக் கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் பேசிக் அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு பிரிவு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த பேசிக் அக்குபஞ்சர் 10 வாரங்கள் நடத்துகிறோம், வாரத்தில் ஒரு நாள், அதுவும் வந்து விடுமுறை நாளில். ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போயிருப்பாங்க, விடுமுறை நாளில் தான் அவங்களுக்கு படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக விடுமுறை நாளில் ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமையும் நடத்துகிறோம் ஒரு சில இடத்துல. அதுவும் காலையில் 1 மணி நேரம் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம். அந்த படிக்க வரவங்களுக்கு 1 மணி நேரம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு தான் வகுப்பே சொல்லி கொடுக்குறோம், 3 மணி நேரம் வகுப்பு. இதில் கலந்துக்கிறதுக்கு எந்த கல்வி தகுதியும் தேவையில்லை, எந்த வயது வரம்பும் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய இன்ஸ்டியூட்டில் இதே கோயம்புத்தூரில் ஒரு அம்மா 81 வயசு, அவங்க படித்து இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 60லேருந்து 80க்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, வயது வரம்பே கிடையாது. இது வந்து பேசிக் அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சரை முறையாக பயின்று சுய வருமானத்துக்காக நான் அதை யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்காக தான் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு போர்ஷனை வச்சுருக்கிறோம். இதில் கண்டிப்பாக ஒரு கல்வி தகுதி வேணும். முதல்ல சொன்ன பேசிக் அக்குபஞ்சருக்கு கல்வி தகுதியும் இல்லை, வயது வரம்பும் கிடையாது. ஆனால் இந்த டிப்ளமா இன் அக்குபஞ்சருக்கு ஒரு கல்வி தகுதி வேணும், ஆனால் வயது வரம்பு கிடையாது. இது ஏன்னா கொஞ்சமாவது அந்த படிப்பு அறிவு இருந்தால் மட்டும்தான் இதை மற்றவங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சுருக்குறோம். இதுவும் 12 வாரங்கள். இந்த 12 வாரங்கள் ஃபோர்ட்நைட், 15 நாளைக்கு ஒரு தடவை கிளாஸ் அவங்களுக்கு. அப்போது ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஒர்க்கு. 1 இயர் கோர்ஸ் இது. 1 இயரில் அவங்க டிப்ளமா இன் அக்குபஞ்சர் முடிச்சிக்கலாம்.
இந்த 1 இயர் கோர்ஸ் வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட பட்டமா டிப்ளமா கோர்ஸா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
நமது இந்திய நாட்டில் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தையே இன்னும் அங்கீகரிக்கப்படலை. அதனால தான் சொன்னேன், இந்த அரசு இதில் ஒரு கருணை காட்டி இந்த மருத்துவத்தை கூர்நோக்கி இந்த மருத்துவத்தை அங்கீகரித்து இதை ஒரு முழுமையான பாடத்திட்டமாக்கி நடத்த அனுமதிக்க வேணும்னு கேட்டுக்கிட்டேன். ஆனால் இந்த மருத்துவத்தை நடத்துறதுக்கோ அல்லது படிக்கிறதுக்கோ எந்த தடையும் இல்லை. இந்த மருத்துவத்தை படிச்சுக்கிட்டு இதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் எந்த தடையும் இல்லை. அது சார்ந்த இந்த கல்வி அங்கீகாரம் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கலனாலும் ஒரு சில பல்கலைக்கழகங்கள் முன்வந்து இந்த கல்வியை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் அவங்களுக்கு சான்றுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
நீங்கள் இப்போ வந்து கல்வி வந்து அரசால் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகள்லேயே வந்து போலி மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பயிற்சி இல்லாதவங்க வந்து வைத்தியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இதில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா, அதை எப்படி தடுக்கலாங்க?
இதில் ஏற்படுறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சுக்கிட்டு அவங்க மற்ற மருத்துவங்களை சேர்ந்து செய்வாங்க. அதுதான் போலி மருத்துவர்கள். அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, வேறு எந்த மருத்துவத்தையும் தொடக்கூடாது நீங்கள் அப்படின்னு தான் எங்களுடைய கண்டிஷனே. நீங்கள் அக்குபஞ்சர்லேயே பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வேறு எந்த மருத்துவத்தையும் நீங்கள் தொடாதீங்க. அப்படி உங்களுக்கு அந்த மருத்துவத்தில் இருக்குன்னா அது சார்ந்த படிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது நாங்கள் உறுதியை சொல்லிக்கிட்டு தான் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் இதையும் மீறி போலி மருத்துவர்கள் அப்படிங்கிற இதில் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்குபஞ்சர் எந்த மருத்துவமாக இருந்தாலும் படிச்சுட்டு நேரடியாக கிளினிக் ஆரம்பிக்க முடியாது. அப்படி ஆரம்பித்தாலே அவங்க வந்து போலி மருத்துவர்களாக தான் கருதப்படுவாங்க. அது அலோபதியாக இருந்தாலும் சரி அல்லது மாற்று மருத்துவமாக இருந்தாலும் சரி, படித்த பிறகு அதற்குண்டான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழுமம், ஒரு கவுன்சில் இருக்கும். அந்த கவுன்சிலில் பதிவு பண்ண பிறகு தான் அந்த மருத்துவத்தை தொடர முடியும். ஆகையினால் நாங்கள் இந்த அக்குபஞ்சர் கல்வியை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நாங்களும் ஒரு சங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். அந்த சங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு அவங்க அந்த மருத்துவத்தை பிரத்தியருக்கு பயிற்சி பண்ண முடியும். அப்படி இல்லாதவங்களை நீங்கள் மாற்று மருத்துவம்னு பண்ணிக்கலாம். அதனால் அவங்க வந்து முதல்ல ஏதாவது ஒரு சங்கத்தில் இருக்கிறாங்களா அல்லது சொசைட்டியில் இருக்கிறாங்களா அல்லது அசோசியேஷனில் இருக்கிறாங்களா அன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர்
சார். நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. அக்யூபங்கச்சரோட தாயகம் அது எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு, எப்படி பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு துளி மனிதன் பஞ்சபூதங்களால் ஆன மனிதனுக்கு அதனோட குறைபாட்டினால தான் நோய் வருது, சக்தியின் குறைபாடு தான் வந்து நோயின் காரணம் அப்படின்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இனி வரக்கூடிய வாரங்களில் நம்ம ஒவ்வொரு நோயாக எடுத்து பிரித்து ஆராய்ந்து அதற்குண்டான சிகிச்சை முறைகளையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
அக்யூபங்கச்சர் சிகிச்சை முறைகள் பற்றி விரிவாக எடுத்துச் சொன்னவர் தி காஸ்மிக் ஹெல்த் எஜுகேஷன் டிரஸ்டின் தலைவரும் அக்யூபங்கச்சர் நிபுணருமான எம் முருகையன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் பேராசிரியர் முனைவர் ஏ பழனிசுவாமி அவர்கள், என் கோமா, என் குணவத்தி ஆகியோர்.